நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் திரு ஞானாகரன்.
வணக்கம் செல்வி.
சொந்த வீடு அல்லது வாடகை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு அவர்களின் அயலவர்களுடன் சில பிரச்சனைகள், அதாவது டிஸ்பியூட்ஸ் வரலாம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது வீடுகளில் இருப்பவர்களுக்கு என்ன மாதிரியான இந்த பிரச்சனைகள் வரக்கூடும் என்று சொல்லுங்களேன்.
பொதுவாக வந்து அயலவர்களோடு பிரச்சனை வரும்போது பலவிதமான விதத்தில் அது வரலாம். அது எந்த விதத்தில் வந்தாலும் பொதுவாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்றால், தொடர்ந்து அவர்களோடு தான் நாங்கள் இருக்க வேண்டிய நிர்பந்தம் அல்லது சூழ்நிலை இருக்கும். ஆகவே எவ்வளவு தூரம் சுமூகமாக பிரச்சனைகளை தீர்க்க முடியுமோ அதைத்தான் தாரக மந்திரமாக வைத்திருக்க வேண்டும். பல்வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாம், ஒன்று வந்து பக்கத்து வீட்டிலிருந்து அதிகப்படியான நோய் சத்தம் போடுறது, இப்ப அவங்க பாட்டி வைக்கிறது இல்லாட்டி அங்கிருந்து நாய்கள் குறைத்தபடி இருப்பது, சத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். பொதுவாக வீடு கட்டும் போது அல்லது வீட்டில் உள்ள ஃபென்ஸ் என்று கூறுவார்களே, அந்த அதை திருத்தும் போது அல்லது அதை நிறுவும் போது அதில் பிரச்சனைகள் வரலாம். மற்றது பக்கத்து வீட்டில் இருக்கின்ற மரங்களினால் தொல்லை வரலாம். பக்கத்து வீட்டில் இருக்கின்ற அவர்கள் வளர்ப்பு பிராணிகளினால் சிக்கல்கள் வரலாம். இது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தருடைய நிலையை பொறுத்தது.
நீங்க கூறியதுல வந்து பார்க்கிங்க விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கிங் டிரைவ் வேலையும் சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள்
வருவது. ஆமா ஆமா. பொதுவாக வந்து மற்றவர்களுடைய சொத்துக்குள் போகின்ற வழியை தடுக்காமல் இருக்க வேண்டியது ஒரு தலையாய கடமை.
இப்ப வீடுகளில் வசிப்பவர்களை காட்டிலும் யூனிட்டில் வசிப்பவர்களுக்கு வருகின்ற தொல்லைகள் வந்து குறைவு என்று நாங்கள் சொல்லலாமா?
சொல்ல முடியாது. ஏனென்றால் யூனிட்டில் இருப்பவர்கள் பல்வேறு விதப்பட்ட சமூகங்களும் பல்வேறு விதமான மனிதர்களும் இருப்பார்கள். அதை எந்த விதத்திலும் கட்டுக்கோப்புகள் வைத்துக் கொள்வதற்கு அந்த யூனிட்டில் வாசிப்பவர்களுக்கு கம்யூனிட்டி டைட்டில் அல்லது ஸ்டார்டா டைட்டில் அதன்படி சட்ட விதிகள் இருக்கும். ஸோ அவர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் கூட இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன, முதல் கட்டத்தில் அவர்கள் அங்குள்ள ஸ்டார்டா மேனேஜர்ஸோடு தொடர்பு கொண்டு அதை தீர்க்க பார்க்க வேண்டும்.
உதாரணத்திற்கு நீங்கள் சொன்ன பல பிரச்சனைகளில் ஒன்றை எடுத்துக்கொள்வோமே, அதாவது மரத்தை எடுத்துக்கொள்வோம். அதாவது மரம் வளர்ந்து நமது வீட்டிற்குள் வருகிறது அல்லது அது நமது மீது விழுந்தால் அது ஆபத்தை விளைவித்துக் கூடும் என்ற ஒரு நிலை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி தீர்க்க முயல வேண்டும்?
அடிப்படையில் ஒரே ஒரு நிலைப்பாட்டில் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் அத்துமூறி எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. எங்கள் தன்னிச்சைப்படி அல்லது என்னுடைய விருப்பப்படி நான் எதையும் சட்டத்தை கையில் எடுத்து நடவடிக்கை எடுக்கலாம் என்ற வழிமுறையை கைவிட்டு விட வேண்டும். முக்கியமாக மரங்களை பொறுத்தவரையில் அந்த மரத்தை வெட்டுவதற்கு அல்லது மரத்தை தொடுவதற்கு பலவேறு கட்டுப்பாடுகள் இருக்கும். ட்ரீ பிரிசர்வேஷன் ஆர்டர் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மரங்களை பாதுகாப்பதும் மரங்களை எப்படி வெட்ட வேண்டும் என்பதும் நிதானமாக நாங்கள் அணுக வேண்டிய ஒன்று. முதலியாக கவுன்சிலோடு தொடர்பு கொண்டு அதை எப்படி செய்யலாம் என்ற பேச்சுவார்த்தையை நடத்துவது நல்லது. பொதுவாக மற்ற பகுதியோடு கலந்து ஆலோசிப்பதுதான் முதல் கட்ட நடவடிக்கையாக இருக்க வேண்டும்.
இப்போ நீங்க சொன்னீங்க மரங்களை வெட்டுவதற்கு முன்னதாக நாங்கள் கவுன்சிலுடன் நாங்கள் வந்து கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று கூறினீர்கள். இதேதான் ஃபென்ஸ் அல்லது பார்க்கிங் எல்லாவற்றுக்கும் பொருந்துமா?
பொதுவாக வந்து ஒவ்வொரு எந்த விதத்தில் பிரச்சனை வருகின்றது என்பதை பொறுத்துதான் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும். ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வலியுறுத்தப்படுவது என்னவென்றால், அவர்களோடு தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக அதை தீர்க்க முயல வேண்டும். அவர்களோடு பேசுவதால் எந்த விதமான பலனும் இல்லை என்று தெரிந்தால், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அல்லது மூன்றாம் பேர் வழிகளை அணுகி அவர்கள் மூலமாக அதை தீர்த்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை முயற்சிக்க வேண்டும். அதுக்கு அடுத்த கட்டமாக கம்யூனிட்டி ஜஸ்டிஸ் சென்டர்ஸ் என்று இருக்கின்றது. அதை தொடர்பு கொண்டு அவர்களுடைய தொடர்புக்கான இலக்கம் 1-800-990-777. அவர்கள் வந்து சுமூகமாக இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பார்கள். ஆகவே ஏதோ சட்ட ரீதியாகத்தான் எல்லாத்தையும் அணுக வேண்டும் என்ற முனைப்போடு இல்லாது இது போன்ற நடவடிக்கைகளை முதலில் முடுக்கிவிட வேண்டும்.
கூறியது போல கம்யூனிட்டி ஜஸ்டிஸ் சென்டரிடம் இருந்து எங்களுக்கு இலவசமாக மீடியேஷன் செய்து கொடுக்கும் வசதியும் இருக்கிறது இல்லையா?
ஆமா. அவர்கள் வந்து பொதுவாக கூறுவார்கள், ஆண்டொன்றுக்கு 1500 பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்றார்கள் என்று. பொதுவாக 80% அவர்களுடைய நடவடிக்கைகளால் நல்ல சுமூகமான முடிவுகள் வருகின்றது என்றும் கூறுவார்.
இப்ப வீடுகளிலோ அல்லது யூனிட்டுகளிலோ நாங்கள் வந்து செல்ல பிராணிகள் வளர்க்கின்றோம். இந்த செல்ல பிராணிகள் வந்து அயலவர்களுக்கு சில சமயம் அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடும். அவர்களை இப்ப நாயாக இருந்தால் குறைக்கலாம், பூனைகளை பார்த்து பிள்ளைகள் பயப்படலாம். அப்படி இருக்கும்போது அயலவர்கள் அப்படியான ஒரு விடயத்தை எதிர்கொள்ளும் பொழுது அவர்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லுங்களேன்.
ஸ்ட்ராட்டா அல்லது யூனிட்ஸில் இருப்பவர்கள் அதை பொறுத்தவரையில் அந்த ஸ்ட்ராட்டா பைலா தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சில இடங்களில் மிருகங்கள் வைத்திருக்க முடியாது என்ற தடை கூட இருக்கலாம். பொதுவான இடங்களில் அதை உழவ விடுவது அல்லது பொறுப்பில்லாமல் விட்டு விடுவதெல்லாம் அவங்களோட பைலாஸுக்கு எதிரானதாக இருக்கலாம். ஆனால் அதைவிட முக்கியமாக நாங்கள் வீடுகளில் அல்லது எங்களுடைய செல்ல பிராணிகளை நடைக்காக கொண்டு போவோம். வாக்கிங் கூட்டிக் கொண்டு போகும் போது அவை வந்து ஆதையாவது அச்சுறுத்தினால் அல்லது பயங்கரமாக குறைத்து அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தினால் அல்லது அவர்களை திரத்தினால் அதற்கு பாரதூரமான சட்ட விளைவுகள் இருக்கு. கம்பேனியன் அனிமல் ஆக்ட் 1998 என்ற ஒன்று இருக்கு. அதன்படி ஒரு நாய் மற்றொருத்தவரை அச்சுறுத்தும் வகையில் திரத்தினால் $11,000 வரைக்கான அபராதம் விதிக்கப்படலாம்.
நீங்க கூறுவது வந்து அந்த நாயினுடைய சொந்தக்காரருக்கு விதிக்கப்படலாம். அப்படியா?
விதிக்கப்படலாம். ஆமா. அதே போல இப்ப ஒரு நாயை தீண்டி ஒருவரை துரத்துவதற்காக நாங்கள் ஏதாவது ஏவி விட்டால் அதற்கு $22,000 வரையான அபராதம் கிடைக்கலாம். பொதுவாக எங்கள் செல்ல பிராணிகளை நாங்கள் வரம்புக்குள் வைத்து பாதுகாக்க வேண்டியது கடமையாக இருக்கின்றது. மற்றவர்களை அச்சுறுத்தவோ அல்லது மற்றவர்களுக்கு தொல்லையாக இருக்க நியூசன்ஸ் என்று கூறுவார்கள். இப்ப நாய் குறைத்துக் கொண்டிருந்தால் அது ஒரு விதமான நியூசன்ஸ். அந்த நியூசன்ஸ் ஆர்டர் நாங்கள் கவுன்சிலிடமிருந்து அவர்களை அணுகி அதை பெற்றுக் கொள்ளலாம். செல்ல பிராணிகளை வைத்திருப்பது குழந்தைகளை பராமரிப்பது போன்று ஒரு பொறுப்பான விஷயம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
எல்லாம் செய்து பார்த்து எதுவும் சரி வரவில்லை என்றால் கடைசி கட்டம் என்னவாக இருக்கும்?
நான் கூறியது போன்று எந்த விதமான பிரச்சனை என்பதை பொறுத்த மட்டில் எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்வு செய்ய வேண்டும். எதுவாக இருந்தாலும் கோர்ட்டுக்கு போவது என்பது கடைசியான ஒரு வழிமுறையாக இருக்க வேண்டுமே ஒழிய அதற்கு அதை தவிர்க்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தவிர்ப்பது புத்திசாலித்தனமானது. ஏனென்றால் அவர்கள் வந்து நியாயம் நேர்மை அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி சட்டப்படி யாராருக்கு என்ன உரிமை இருக்கின்றதோ என்பதைத்தான் அவர்கள் தீர்மானிப்பார்கள். அப்ப நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடை அங்கு கிடைக்கும் என்று நம்பி இருக்க முடியாது.
இந்த சட்டங்கள் வந்து வீடு அல்லது யூனிட்டில் வசிப்பவர்களுக்கு என்று வித்தியாசப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா?
பெரிதாக வேறுபாடு இருப்பதாக கூற முடியாது. ஏனென்றால் சுற்றி உள்ளவர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் சமூகங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் சட்டத்துடைய நோக்கமும் சமூகத்துடைய நோக்கமாக இருக்கின்றது. நான் முந்தி கூறியது போன்று தொடர்ச்சியாக ஒரு வீட்டிலிருந்து சத்தம் வந்து கொண்டே இருந்தால் கம்யூனிட்டி சென்டர்ஸுடன் தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக நிவர்த்தி செய்ய பார்க்கலாம். ப்ரிவென்ஷன் லோக்கல் கவுன்சில் வந்து ப்ரிவென்ஷன் நோட்டீஸ் என்று ஒன்று அனுப்பலாம். எல்லாத்து நாய்ஸ் அபேட்மெண்ட் ஆர்டர் என்று இருக்கின்றது. ஸோ முதல் கட்டமாக எதற்கும் கவுன்சிலோடு பேசி பார்ப்பது அல்லது அவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று விசாரிப்பதுதான் நலமானது என்று நம்புகின்றேன்.
இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு போலீசிற்கு எந்த அளவிற்கு அதிகாரம் இருக்கிறது? அவர்கள் இதில் தலையிட முடியுமா? அவர்களிடம் நாங்கள் உதவி கோரலாமா?
உதவி கோரலாம். ஆனால் சாதாரணமாக அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் இது வந்து பக்கத்தில் உள்ளவர்களுக்கான பிரச்சனை, அதை தலையிடுகின்ற உரிமை எங்களுக்கு கிடையாது, அது ஒரு சிவில் டிஸ்பியூட் என்று கூறுவார்கள். அதை தாண்டி அந்த ஒரு நிலவரத்தில் அதனால் குற்றங்கள் எழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் குற்றங்களை தவிர்ப்பதற்காக அவர்கள் தலையிடுவார்கள்.
உங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்ற அளவிற்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால் அது வந்து ஒரு கிரிமினல் மேட்டராக மாறும் இல்லையா?
மாறும் போது அல்லது அவர் பக்கத்து வீட்டுக்காரர் உங்களை கை தூக்கி அடிக்க வருகின்றேன் அல்லது உங்களுக்கு ஆபத்து விளைவிப்பேன் என்று அவர் மிரட்டும் போது போலீசிடம் போய் அதற்கான பாதுகாப்புகளை கோரலாம்.
நாங்கள் வேறு என்ன மாதிரியான விடயங்கள், அதாவது நீங்கள் கூறினீர்கள் கம்யூனிட்டி ஜஸ்டிஸ் சென்டர் அல்லது லோக்கல் கவுன்சில் இல்லையா, அதன் பிறகு போலீஸ், இவர்களை தவிர வேறு என்னவெல்லாம் நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும்? குறிப்பாக
பொதுவாக எங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு எங்களால் முடிந்த அளவுக்கு பொதுவாக எத்தனையோ வெப்சைட்டில் போனால் எங்களுடைய உரிமைகள் என்ன என்பதை சிறிதளவாவது விளக்கியிருப்பார்கள். எங்களுக்கு ஏதோ அதீதமான உரிமைகள் இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டு அதனால் நாங்கள் பிரச்சனைகளை வளர்க்காமல் அதை தீர்க்க பார்க்க வேண்டும். என்வாயர்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி என்ற ஒன்று இருக்கின்றது. அது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் த என்வாயர்மெண்டல் ஆபரேஷன் ஆக்ட் என்று 1991 இந்த எங்கள் பிரதேசத்துக்கான நியூ சவுத் வேல்ஸ் சட்டசபையால் ஆக்கப்பட்டது. அதன் மூலமாகவும் சில உதவிகளை அல்லது அதற்கான பரிகாரங்களை தேடிக்கொள்ளலாம்.
மிக்க நன்றி ஞானகரன் அவர்களே. மிக தெளிவாக அது அயலவர்களுடனான பிரச்சனைக்கான தீர்வுகள் குறித்து விளக்கியிருந்தீர்கள். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.